أعوذ بالله من الشيطان الرجيم.
بسم الله الرحمن الرحيم.
أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون.
بسم الله الرحمن الرحيم.
إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر.
بسم الله الرحمن الرحيم.
قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين.
بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا وسيدنا محمدا عبده ورسوله، اللهم صل وسلم وبارك عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد، அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுக்கு எல்லா புகழும் சலவாத்தும் சலாமும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்கின்ற நம் அனைவர்கள் மீதும் நிறைவேற்றுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாவினுடைய அளப்பெரும் கிருபையால் நாம் இந்த இடத்திலே அமர்ந்து மார்க்கம் சம்பந்தமான விளக்கங்களை பெறுவதற்காக உட்கார்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய மாபெரிய அருள் என்னென்று கேட்டால், இந்த காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைய சூழ்நிலையிலே மார்க்கம் சம்பந்தமான சபைகளுக்கு வருவது, அங்கு நடைபெறுகின்ற மார்க்க விளக்கங்களை பெறுவது, இது மிகப்பெரிய ஒரு அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கு பார்க்கின்ற போது வாராந்தம் நடைபெறுகின்ற பயான் நிகழ்ச்சிகளிலே இங்குதான் அதிகமான சகோதரர்கள் இருப்பார்கள் நான் நினைக்கிறேன். சில இடங்களுக்கு சென்று பார்த்தால் ஏற்கனவே இருந்ததை விட குறைவாகத்தான், நாளாந்தம் குறைந்து கொண்டுதான் போகிறது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், இந்த இடம் சுருங்கி இருப்பதன் காரணமாக அதிகபட்சமாக இருப்பது போன்று விளங்குகின்றது தெரியாது. என்றாலும் எல்லா சென்டர்களையும் விட இங்கு நிறைய மக்கள் இருப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த இடத்திலே உட்கார்ந்திருப்பது எமது நோக்கம் என்ன என்று கேட்டால், நாம் எமது ஈமானை எவ்வாறு அதிகரித்துக் கொள்வது, ஈமானை மார்க்கத்தை எப்படி பாதுகாப்பது, இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே எப்படி விளங்குவது, அதை எமது வாழ்க்கையில் நாம் எப்படி அமுல்படுத்துவது, அடுத்த கட்டமாக அதை எப்படி மற்றவர்களுக்கு நாம் எடுத்துச் செல்வது, இப்படியான விஷயங்களை இந்த இடத்திலே நாம் தெரிவதற்காக உட்கார்ந்திருக்கிறோம். இந்த அடிப்படையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, சென்ற வாரம் ஐசிசியிலே நான் அல்குர்ஆன் வசனத்திலே அல்குர்ஆனில் உள்ள ஒரு வசனத்துக்கு அது சம்பந்தமான அர்த்தங்கள் ஒரு சில விளக்கங்களை சொல்லியிருந்தேன். அது மக்களுக்கு மிக தேவையான விஷயம் என்று சிலர் கருதியின் காரணமாக அதை இந்த இடத்திலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்குர்ஆனிலே ஒரு அத்தியாயம் உண்டு. அந்த அத்தியாயத்துக்கு பெயர் அல் அராஃப். அல்குர்ஆனிலே அராஃப் அத்தியாயம் மிக முக்கியமான அத்தியாயங்களில் ஒன்றாகும். அல்குர்ஆன் முழுவதும் முக்கியமானது, ஆனால் அதிலும் விசேஷமான சில சூராக்களில் அல் அராஃப் என்பதும் ஒரு முக்கியமான சூரத். அது எத்தனையாவது அத்தியாயம் என்று கேட்டால் அல்குர்ஆனிலே அது ஏழாவது அத்தியாயம். அப்படித்தானே? அப்ப நீங்க எல்லோரும் சூராக்களினுடைய இலக்கங்களை தெரியாமல் இருப்பீர்கள் நான் நினைக்கிறேன். அது ஏழாவது அத்தியாயம் அல்ல, அது அத்தியாயம் ஏழுதான், ஏழாவது அத்தியாயமா எட்டாவது அத்தியாயமா? ஏழாவது அத்தியாயம். அப்ப எல்லோரும் ஏகோவித்த முடிவுகளை சொல்லுங்க, ஏழாவது அத்தியாயமா அது? அப்ப நாம அல்குர்ஆன் இல்ல ஒரு முக்கியமான சூரா, இது எத்தனையாவது அத்தியாயம் என்பது நாம இதுக்குள்ள இப்ப ஒரு 100 பேர் இருக்க மாட்டோம், நமக்கு தெரியாதுங்கிற அர்த்தம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா ஒரு வசனத்திலே சொல்கிறான், 26வது 27வது வசனத்திலே ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறான். அது என்ன என்று கேட்டால், யா பனி ஆதம் கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாசன் யுவாரி சௌஆதிக்கும் வரீஷா வலிபாசு தக்வா தாலிக கைர் தாலிக மின் ஆயாதில்லாஹி லஅல்லஹும் யத்தக்கரூன். யா பனி ஆதம் لا يفتننكم الشيطان كما أخرج أبويكم من الجنة ينزع عنهما لباسهما ليريهما سوآتهما إنه يراكم هو وقبيله من حيث لا ترونهم إنا جعلنا الشياطين أولياء للذين لا يؤمنون. إذا عند رند وسنغل இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுது? அல்லாஹ் தஆலா என்னத்தை சொல்றான் என்று யாராவது விளங்கினார்கள் இருக்கிறீங்களா? இப்ப நாம ஓதுன அவசரத்தில் என்ன சொல்லப்படுது? யா பனி ஆதம கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாசன் யுவாரி சௌஆதிக்கும் வரீஷா. என்ன சொல்லப்படுது இந்த வசனத்தில்? லிபாஸ் என்கிற ஒரு வார்த்தை வருது, லிபாஸ். அப்ப ஏதோ ஒரு ஆடையை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லுவானோ? தக்குவாங்கிற ஆடை என்கிற ஒரு வார்த்தையும் வந்திருக்கிறது, லிபாசு தக்குவா என்று வந்திருக்கிறது. எனவே இதுல ஒரு ஆடை சமாச்சாரம் இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது என்கிறத பொதுவா நாம விளங்கலாம். சரி, என்ன விளக்கம் என்று கேட்டால், இந்த 26வது வசனத்திலே ஆறாவது அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா பனி ஆதம், மனிதர்களே, ஆதமுடைய சந்ததியினரே. அப்ப முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களின் சந்ததியினர் தான் நாம் எல்லோரும். அப்ப எனவே அல்குர்ஆனில் அல்லாஹு தஆலா நிறைய இடங்களில் யா பனி ஆதம் என்று சொல்லுவது நாம் எல்லோரும் ஒன்றுதான், ஒரே தந்தையிலிருந்து வந்தவர்கள் தான் என்பதற்காக இப்படி அல்லாஹ் விளிக்கிறான், கூப்பிடுகிறான், ஆதமுடைய மக்களே. கத் அன்ஸல்னா, நாம் இறக்கி வைத்திருக்கிறோம், உண்மையாகவே நாமே அருளினோம், இறக்கினோம், அலைக்கும் உங்களுக்காக, லிபாசன் ஆடையை. அப்ப அல்லாஹு தஆலா ஆடையை நமக்கு இறக்கி இருக்கிறானா? எதுக்காக யா அல்லாஹ், எதுக்காக நீ தந்திருக்கிறாய்? யுவாரி சௌஆதிக்கும் வரிஷா, ரெண்டு நோக்கத்துக்கா. அப்ப ஆடை தரப்பட்டுள்ளது இரு நோக்கங்களுக்காக. அப்ப அல்லாஹு தஆலா ஆடையை அருளாக தந்திருப்பதாக சொல்கிறான். நான் உங்களுக்கு அருள் இருக்கிறேன், இறக்கி இருக்கிறேன். அப்ப உலகத்தில் நிறைய உற்பத்தி, பூமியிலிருந்து விளையக்கூடிய எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் என்ன? மழையாக இருக்கிறது. அப்ப நீர் இல்லை என்றால் எதுவுமே உலகத்தில் இயங்காது. எனவே நான் தான் அடிப்படையில் எல்லாவற்றுக்கும் மழையை பொழுவித்து உங்களுக்கு நிறைய வசதிகளை செய்து தருகிறேன். எனவே அல்லாஹு தஆலா ஆடையை இறக்கிறேன் சொல்கிறார். அப்ப ஆடை, அல்லாஹு தஆலா தைக்கப்பட்ட ஆடையை வானத்திலிருந்து இறக்கல. அப்ப என்ன அர்த்தம்? அடிப்படை காரணியை நான் தான் உங்களுக்கு தருகிறேன். அப்ப மழையை நான் தான் பொழுவிக்கிறேன். அல்லாஹு தஆலா அல்குர்ஆனில் சொல்கிறான், وانزل لكم من الانعام ثمانيه ازواج, உங்களுக்கு கால்நடைகளில் எட்டு ஜோடிகளை அல்லாஹ் இறக்கினான் என்று சொல்றான். அப்ப கால்நடைகள் வானத்திலிருந்து என்ன செய்யல? படைக்கப்பட்டு பூமிக்கு இறங்கல. அப்ப என்ன அர்த்தம் என்று கேட்டால், அதன் உருவாக்கத்தின் அடிப்படை காரணமான நீரை நான் தான் பூமியிலே உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதுதான் இந்த வசனத்திலும் ஆடையை இறக்கினேன் என்பதற்கு அர்த்தமா. இப்ப அன்புக்குரிய சோதர்களே, ரெண்டு நோக்கத்தை அல்லாஹு தஆலா சொல்றான். முதலாவது, யுவாரி சௌஆதிக்கும், உங்கள் மறைவிடங்களை மறைப்பதற்காக. அப்ப உடுப்பு போட்டா என்ன நடக்கணும்? அல்லாஹு தஆலா அருளாக தந்தது, அல்லாஹ் நமக்கு கிஃப்டாக தந்ததை எப்படி யூஸ் பண்ணணும் அல்லாஹ் சொல்றான். உங்கள் மறைவிடங்களை அது மறைக்கணும். இது முதலாவது நோக்கம். அப்ப உடுப்பு போட்டா அது சரியான முறையில நிறைவேற்றப்படணும். அல்லாஹ் என்ன நோக்கத்துக்கு படைத்திருக்கிறான்? உங்களோட மறைவிடங்கள். இப்ப ஆண் எதை மறைக்கணும், பெண் எதை மறைக்கணும்? அல்லாஹ் நம்ம சிந்தனையில நீங்க சிந்திச்சு, ஆம்பளை என்னத்தை மறைக்கணுமோ அதை நீங்க மறைச்சு கொள்ளுங்க, பெண் என்னத்தை மறைக்கணுமோ அதை மறைச்சு கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்லல. நம்ம அறிவுல விட்டுருக்கானா, நம்ம விருப்பத்தில் விட்டுருக்கானா? இல்ல. அப்படி விட்டா தான் இன்றைக்கு எவ்வளவு மோசமான நிலைமை போயிட்டு. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான்? அதையும் சொல்லியிருக்கிறான். அப்ப இஸ்லாமிய சட்டக்கலையில, குர்ஆனில், ரசூலுல்லாஹி அவங்க தந்த வாழ்க்கையில, இப்ப நூல் இஸ்லாமிய சட்ட புத்தகங்கள் எடுத்துக்கொண்டால், அவுரதுர் ரஜுலி, ஒரு ஆணுடைய ஆண் எதையும் மறைக்க வேண்டும் இஸ்லாமிய மரங்க சொல்லி தந்திருக்கிறது. இவ்வளவையும் மறைச்சே ஆகணும். அப்ப அவுரதுல் மர்ஆ, ஒரு பெண் எவ்வளவையும் மறைத்தே ஆக வேண்டும், வெளியில தெரியக்கூடாது. அப்ப இன்ன விஷயங்களும் ஒரு பெண் மறைச்சே ஆகணும். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் என்ன? ஆடையையும் தந்து அது என்னென்ன விஷயத்தை மறைச்சிருக்கணும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அப்ப அண்ணி ஆணுக்கு முன்னால என்னத்தை மறைச்சிருக்கணும், வீட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்களை பெண் மறைச்சிருக்கணும், மகரமியத்தன் ஆண்களுக்கு முன்னால எவ்வளவு மறைச்சிருக்கணும், அஜினவியத்தன் ஆண்களுக்கு முன்னால எப்படி மறைச்சிருக்கணும், இப்படி எல்லாம் தெளிவா மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அப்ப முதல் நோக்கம் என்னவா? உங்களோட மறைவிடங்களை மறைப்பதற்காக. வரீஷன் இன்னும் அழகுக்கா? அப்ப அல்லாஹு தஆலா ரெண்டு நோக்கம் தந்திருக்கிறான். உங்களோட விருப்பத்துக்கு அழகான ஆடைகளை நீங்க அணிங்க. இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யாது? என்ன செய்யாது? உடுப்பண்டா ஒரு வகையான உடுப்பு தான் போடணும், இன்ன கலர் எல்லாம் போடணும், உடுப்பண்டாலும் அதுவும் ஒரு அளவோட நிக்கணும், அது தாண்டி போகக்கூடாது. இல்ல, அல்லாஹு தஆலா சொல்லிட்டான் அழகுக்காக உங்களுக்கு ஆடையை அருள் இருக்கிறான். அப்ப விரும்பிய பிரகாரம் மார்க்க அனுமதிக்கக்கூடிய அமைப்புல வேண்டிய கலரை வேண்டிய முறையில போடுங்க. அப்ப என்ன நாகரிகம் வந்தாலும் இஸ்லாம் என்ன செய்யும்? அந்த உடுப்புல கூட எல்லாத்தையும் தள்ளிவிடாது. மார்க்க வரையறைக்குள்ள என்ன வந்தாலும் பிரச்சனை இல்ல, அணியெல்லாம். ஏன்? அழகுக்காக உங்களுக்கு ஆடை எல்லாம் வைத்திருக்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவேதான் நாம ஆடை அணியக்குள்ள துவா ஓதுறோம். புதுசா ஒரு ஆடை உடுப்பு போட்டுட்டா அதுக்கு ஒரு துவா. அப்ப துவா புத்தகங்கள்ல அதுக்கார் அஜய்யா புத்தகங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னால் அதுல வந்த பல விதமாக வந்திருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி கஷானி, பாருங்க நபி அவங்க எவ்வளவு நுணுக்கமா சொல்றாங்க பாருங்க. கஷானி மா அஸ்துரு பிஹி அவ்ரதி, எனக்கு என் மறைவிடத்தை மறைப்பதற்காகவும். பாருங்க இந்த வசனத்தை நபி அவங்க நமக்கு துவாவில சொல்லித்தாராங்க. இந்த வசனம் சொல்ற அர்த்தத்தை துவாவில சொல்லித்தாராங்க. எப்படி? கஷானி மா அஸ்துரு பிஹி அவ்ரதி, என் மறைவிடத்தை மறைப்பதற்கும், நான் அழகுபடுத்திக் கொள்வதற்கும் ஆடை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்கிறாங்க. அப்ப குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் ரெண்டு நோக்கத்தை சொல்லி இருக்கிறான். அப்ப அந்த ரெண்டு நோக்கத்தையும் துஆவுல நபி அவங்க நமக்கு சொல்லித்தாராங்க. அப்ப நபி அவங்களோட வாழ்க்கை எல்லாமே குர்ஆனுக்கு விதிமுறைங்கிறத இதுலயும் பார்த்துக் கொள்ளலாம். இப்ப அப்ப ரெண்டு நோக்கம் அடுத்த அல்லாஹ் சொல்கிறான் வலிபாசு தக்வா. ஆனால் தக்வா எனும் ஆடை என்னொன்று இருக்கிறது. எப்படியா தக்வா எனும் ஆடை இருக்கிறது? இப்ப நாம போத்தினது வெளியில உடம்புக்கு போத்துற ஆடை அல்லாஹ் சொல்லிட்டு இன்னொரு வகையான ஆடை இருக்கிறதா, அது என்ன ஆடையா? தக்வா எனும் ஆடை. இந்த உடுப்பு இருக்கிறதே தக்வா எனும் உடுப்பு, அது ஹைர், ரொம்ப முக்கியமானது, சிறந்தது, அதுதான் ரொம்ப தேவையானது என்று சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான் ذلك من آيات الله. இவைகள் எல்லாம் அல்லாஹ்வின் வசனங்களில் அவனுடைய வழிகாட்டலில் உள்ளவைகள். எதற்காக அல்லாஹ் சொல்கிறான்? லஅல்லஹும் யத்தக்கரூன், அவர்கள் சிந்திப்பதற்காக, அவர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை கூட நாம் சொல்லி வைக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப அல்லாஹு தஆலா சொல்கிறான் தக்குவா என உடுப்பு தான் ரொம்ப முக்கியமா. அப்ப ஏற்கனவே சொன்னது நான் மேலால உடம்புக்கு போடுறது. இப்ப ரெண்டாவது அல்லாஹ் ஒரு உடுப்பை சொல்றான், அது தக்குவா எனும் உடுப்பு, அது எல்லாவற்றை விட முக்கியமானது. ஏன்? அது சரியாக இருந்தா தான் மேல எல்லா விஷயங்களும் சரியாகும். அப்ப அந்த உடுப்பு இப்ப வெளியில என்ன உடுப்பை போடுறது, என்ன வரைவைக்குள்ள போடணும், எப்படி போடணும், என்னத்தை மறைக்கணும், இதெல்லாம் கரெக்டா நடக்கிறதா இருந்தா தக்குவா என்ற உடுப்பு முதல் இருக்கணும். எனவே அல்லாஹ் தஆலா அதுதான் ரொம்ப முக்கியம் சொல்றான். அது எங்க இருக்கணும்? அது உள்ளுக்கு இருக்கணும். அப்ப உள்ளத்துக்கு ஒரு உடுப்பு போடணும். அந்த உடுப்பு அல்லாஹ் தஆலா ஒரு இலக்கிய நிலையில சொல்றான், அது தக்குவா என்னும் உடுப்பு, அது உள்ளத்துல இருக்கணும். அது இருந்தா வழியில எல்லாம் நல்லா இருக்கும். அப்ப எனவேதான் நபி அவங்க கூட என்ன சொன்னாங்க சஹீஹ் முஸ்லிம்ல வார செய்தியில, தக்குவாங்கிறது உள்ளத்தில் இருக்கணும். உள்ளத்தில் இருந்தால் உறுப்புகளில் அது வெளியாகும். தக்குவா உள்ளத்தில் கரெக்டாக இருந்தால் அது நம்ம செயல்களில் வெளியாகும். தக்குவா சரியா இருந்தால் தக்குவாண்டா என்ன, தக்குவாண்டா என்ன, அது உள்ளத்தில் வரக்கூடிய ஒரு வகையான பக்குவம், இறையச்சம். சரி, இறையச்சம் என்ன? தக்குவாண்டா அந்த சொல்லு கருத்து இறையச்சம். இறையச்சம் என்ன, விளக்கம் என்ன? இப்ப அதுக்கு நாம விளக்கம் சொல்வதா இருந்தால், இறையச்சம் என்பது ஒரு வகையான உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான உணர்வு, ஒரு கட்டுப்பாடான ஒரு உணர்வு, ஒரு பக்குவம். அது என்ன செய்யும்? மனிதனை அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை செய்ய வைக்கும். அவனால் தடுக்கப்பட்ட விஷயங்கள் இருந்து தவிர்ந்து கொள்வதற்கு அவனை என்ன செய்யும்? தள்ளும், அவனை வலியுறுத்தும், பாவங்களில் போய் விடாமல் அவனை பாதுகாக்கும். அந்த கட்டுப்பாடான ஒரு உணர்வுக்கு தான் தக்குவா இறையச்சவன் சொல்றது. அப்ப இந்த உடுப்பு உள்ளத்துக்கு போத்துப்படணும், இதுதான் ரொம்ப முக்கியம் என்ன அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவேதான் நபி அவங்க சொன்னது அத்தக்வா ஹாஹுனா, தக்குவா இங்கதான், தக்குவா இங்கதான், தக்குவா இங்கதான் என்ன செய்யறாங்க, ஃபஅஷார இலா சத்ரிஹி, நெஞ்சை சுட்டி காட்டினார்கள் என்று அந்த செய்தியிலே, ஸஹீஹ் முஸ்லிம்ல வார செய்தியிலே நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே ஆடை சம்பந்தமான ஒரு வழிகாட்டலை அவருக்கு சொல்லியிருக்கிறான். ஆடையை நான் உங்களுக்கு அருளாக தந்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறான். அது ரெண்டு விஷயத்தை நிறைவேற்றணும் சொல்கிறான். ஒன்று, மறைவிடங்களை மறைச்சிருக்கணும். ரெண்டாவது, உங்களை அழகுபடுத்திக் கொள்றதுக்காகவும் நான் அருளாக தந்திருக்கிறேன். அடுத்தது இன்னொரு வகையான உடுப்பை சொல்லியிருக்கிறான். என்ன உடுப்பா அது? அது உள்ளத்துக்கு போட வேண்டிய உடுப்பா, அதுதான் ரொம்ப முக்கியமா. இவைகள் எல்லாம் நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா உங்களுக்கு சொல்லி தருகிறான் என்று அந்த வசனம் முடியுது. இப்ப 27வது வசனம் ஸ்டார்ட் பண்ணது எப்படி என்று கேட்டால், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, லா யஃப்தினன்னகும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை ஃபித்னாக்குள் ஆழ்த்திவிட வேண்டாம். ஷைத்தான் உங்களை ஃபித்னாவுக்குள் கொண்டு போய்விட வேண்டாம். நீங்கள் ஷைத்தானுடைய ஃபித்னாக்குள் மாட்டிக்கொள்ள வேண்டாம். இது அல்லாஹ்வினுடைய ஒரு வழிகாட்டல், ஒரு உத்தரவு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நம்மளை படைச்ச நாயன் ஃபித்னா என்றால் என்ன, ஃபித்னாக்குள்ள மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்ற என்ன அர்த்தம்? ஃபித்னா என்பது மார்க்கத்தில் ஃபித்னா என்று சொன்னால் பிரச்சனைகளுக்கும் சொல்லுவது, குழப்பங்களுக்கும் சொல்லுவது, கபர்ல விசாரணைக்கும் ஃபித்னா என்று சொல்லுவது. ஏன், அது ஃபித்னா நமக்கு. முங்கர், அதாவது முங்கர் நக்கீர் விசாரணைக்காக வரும்போது அந்த விசாரணை ஒரு வகையான ஃபித்னா அது நமக்கு. எனவே அதையும் நபி அவங்க ஃபித்னாங்கிறாங்க. இப்படி பல அர்த்தங்கள்ல அந்த ஃபித்னாங்கிற சொல் பாவிக்கப்படுது. அப்படி பாவிக்கப்படுற இன்னொரு அர்த்தம் தான் மனிதனுடைய ஈமானை குழப்பக்கூடிய விஷயங்கள், மனிதனுடைய தீனை குழப்பக்கூடிய விஷயங்கள், மனிதனுடைய மனிதனை தீனிலிருந்து தூரமாக்கக்கூடிய விஷயங்கள். இதற்கு என்ன சொல்றது? ஃபித்னா என்று சொல்லுவது. எனவேதான் ஷைத்தான் இந்த வகையான ஃபித்னாக்களை தான் கூடுதலாக நமக்கு செய்கிறான். அப்ப அவன் என்ன செய்வது? ஷைத்தானுடைய நோக்கம் என்ன? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருவது போல அல்லாஹு தஆலா பூமிக்கு அவனை தூக்கி வீசிய போது அல்லாஹு தஆலாவுக்கு முன்னால் அவன் சொல்கிறான், உதில்லன்னும் உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுப்பேன், ஒல உமன்னி என்ன அவர்களுக்கு தேவையில்லாத பேராசைகள் எல்லாம் கொண்டு வருவேன். இப்படி அல்லாஹு தஆலாவுக்கு முன்னால் அவன் சொல்றான், எவரை நான் விட்டு வைக்க மாட்டேன், உன்னுடைய இஹ்லாசான அடியார்களை தவிர மற்ற எல்லாரும் என்ற வலைக்குள்ள மாட்டிக்கொள்வாங்க. இப்படி ஷைத்தான் அல்லாஹுக்கு முன்னால சொல்றான், நான் வழிகெடுப்பதுதான் என்னுடைய வேலை உலகத்துக்கு போய். அப்ப எனவேதான் அல்லாஹ் நமக்கு சொல்வது, உங்களுக்கு விரோதியாகத்தான் இருப்பான், எனவே அவனை நீங்கள் விரோதியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள், நண்பராக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு அல் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஷைத்தானுடைய ஃபித்னாக்கள் ஏராளம். நம்மளை தீனிலிருந்து தூரமாக்குறதுக்கு நிறைய ஃபித்னாக்களை ஷைத்தான் செய்கிறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் அவனுடைய ஃபித்னாக்குள் மாட்டிக்கொள்ள வேண்டாம், தப்பித்துக் கொள்ளுங்கள். ஏனென்று கேட்டால், உண்மையான விசுவாசிகள், உண்மையான ஈமானில் உறுதியுள்ளவர்கள், மார்க்கத்தில் தெளிவுள்ளவர்கள், நிலையான கொள்கை சொல்லிலும் செயலிலும் உள்ளவர்கள், இவர்களை ஷைத்தான் என்ன செய்ய முடியாது? ஆதிக்கம் செலுத்த முடியாது. அவனுடைய ஆதிக்கம் ரொம்ப குறைய இருக்கும், ரொம்ப பலவீனப்பட்டிருப்பான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்ற போது இப்ராஹிம் அத்தியாயத்திலே, இன்னஹு லைஸ லஹு சுல்தானுன் அலல்லதீன ஆமனு, உண்மையான விசுவாசிகளின் மீது ஷைத்தானுடைய ஆதிக்கம் இல்லை. வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் அல்லாஹ்வின் மீது தக்வா, உறுதியான நம்பிக்கை வைத்தவர்களாக, தூய முழுமையான ஈமான் உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு ஷைத்தான் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது. இன்னமா சுல்தானுஹு, அப்ப ஷைத்தான் யாரின் மீது ஆதிக்கம் செலுத்துவானாம்? அலல்லதீன யதவல்லவுனஹு, அவனை யாரு அவனை தெரிவு செய்து கொள்கிறார்களோ, ஷைத்தான் வழியை யாரு விரும்புகிறார்களோ, அவன் வழியை யாரு தேடுகிறார்களோ, அவர்களின் மீதுதான் இவன் ஆதிக்கம் செலுத்துவான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். அப்ப நமக்கு இதுல நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கிறது. எப்படி? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இதா ஸலக உமர் ஃபஜ்ஜன் சலக ஷைத்தானு ஃபஜ்ஜன் ஆஹர். உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு வழியால் போனால் ஷைத்தான் மறு வழியால் போவான். அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் என்று கேட்டால், உமர் ரழியல்லாஹு ஈவானுக்கு முன்னால, அவங்களுடைய உறுதியான நிலைப்பாட்டுக்கு முன்னால ஷைத்தான் விளையாட முடியாது. எந்த அளவுக்கு விளையாட முடியாது? அவங்கள ஃபித்னாக்குள்ள ஆழ்த்துறதுக்கு முதல் அவங்களை நெருங்கவே முடியாது, அந்த அளவுக்கு அவங்க உறுதியா இருக்கிறாங்க என்று நபி அவங்க உமர் ரழியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் சொல்றாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஷைத்தான் மனிதனை வழிகெடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம். ஒவ்வொரு மனிதனை அவருடைய வீக் பாயிண்ட் எதுல இருக்கிறது, எதுல போனா இவரை வழிகெடுக்கலாம் என்பதை ஷைத்தான் ரொம்ப தெரிந்து செயற்படுகிறார். அப்ப ஷைத்தான் உலக மக்களை வழிகெடுத்திருக்கின்ற விஷயங்கள் ஏராளம். அதில் அல்லாஹு தஆலா ஒரு ஃபித்னாவை இந்த வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகிறான், உங்களை ஷைத்தான் ஃபித்னாக்குள் ஆழ்த்தி விட வேண்டாம். அவன் என்ன செய்தான்? அப்ப அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இந்த வசனத்திலே ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறான், ஷைத்தான் செய்த ஃபித்னாக்கள் ஒன்றை சொல்லித் தருகிறான், அதுல நீங்களும் மாட்டிக்கொள்ளாதீங்க. அப்ப அல்லாஹு தஆலா இதை நமக்கு சொல்லித்தார காரணம், இது ரொம்ப டேஞ்சரானது, இதுல நிறைய ஆக்கள் மாட்டிக்கொள்வாங்க, இதால நிறைய பிரச்சனை இருக்கிறது என்பதற்காக அல்லாஹ்வை தெரிவு செய்து நமக்கு சொல்லித் தருகிறான். என்ன சொல்கிறான்? கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னதி, அவன் என்ன செய்தான்? உங்கள் பெற்றோர்களை, உங்கள் தாய் தந்தையினரை சுவர்க்கத்திலிருந்து அவன் வெளியேற்றியது போல. அப்ப அல்லாஹ் தஆலா யார சொல்றான் அந்த வசனத்துல? அப்ப ஆதம் ஹவ்வா இரண்டு பேரையும் சுவர்க்கத்திலிருந்து அவன் தான் வெளியேற்றினான். ஏன் அல்லாஹு தஆலா சுவனத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து சொல்றான், இன்னலக அல்லா தஜூஅ ஃபீஹா வலா தஅரா, ஆதமே நீர் இந்த சுவனத்திலே பசியில்லாமல் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக இருக்காமல் உங்களை மறைத்துக் கொண்டு பசி பட்டினி என்கிற பிரச்சனை இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கிறான். அப்ப அதுல கூட பாருங்க, ரெண்டு விஷயத்த அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஒன்று உங்களுக்கு இந்த என்ன சாப்பாட்டு பிரச்சனை, பட்டினி, இந்த பிரச்சனை இருக்காது. அடுத்த விஷயம், மனிதன் உடம்ப மறைச்சிருக்கணும், அவனுக்கு அந்த கேவலத்தை அவனை பாதுகாத்துக் கொள்ளணும். எனவே அதுல நீங்க நிர்வாணமா இருக்க மாட்டீங்க, அழகா மறைச்சிருப்பீங்க. இந்த ரெண்டும் இந்த சுவனத்தில் உங்களுக்கு இருக்கிறது என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்ப அதை நாம குர்ஆன் வசனத்துல பாக்கிறோம். இப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தான் என்ன செய்தான் என்று கேட்டால், அவர் ரெண்டு பேரையும் சுவனத்திலிருந்து வெளியேற்றினான். அடுத்தது, யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா, என்ன செய்கிறானாம், அவ்விரண்டு பேருடைய ஆடையையும் அவன் களைகிறான். சுவனத்திலிருந்து வெளியேற்றி என்ன வகையில் வெளியேற்றிருக்கிறான், அவர்கள் ஆடையை களைகிறான். அப்ப முதல் ஃபித்னா, முதல் ஃபித்னா, முதல் மனிதருக்கு ஆதம் ஹவ்வா இவங்களுக்கு நடக்கிற ஃபித்னா ஷைத்தானுடைய என்ன நடக்கிறது, எது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். அப்ப ஆகப்பெரிய ஃபித்னா இதா தான் இருக்கணும், மனிதர்களை நிர்வாணமாக நடமாட விடுவது. அப்ப என்ன நடந்துச்சு, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் இப்ப இந்த அத்தியாயத்தில் இந்த வசனத்துக்கு ஒரு ஏழு எட்டு வசனத்துக்கு முன்னு போய் பாத்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா என்ன சொல்லியிருந்தான், இந்த மரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம், இது மட்டும்தான் என்னுடைய கட்டளை, நீங்கள் இதுல நிரந்தரமாக இருக்கலாம், ஆனால் இந்த மரத்தை நெருங்கக்கூடாது. ஆனால் ஃவஸ்வஸ லஹும் அஷ்ஷைத்தான், ஷைத்தான் அவர்களுக்கு வஸ்வாஸை என்ன ஒரு வகையான மனசில் ஒரு வகையான தீய எண்ணத்தை உருவாக்கி, ஃஅகல மின்ஹா, அந்த மரத்தை மரத்திலிருந்து அவர்கள் உண்டார்கள். ஃபபதத், உடனே என்ன நடந்தது, அல்லாஹு தஆலா சொல்கிறான், தடுக்கப்பட்ட விஷயத்தை ஷைத்தான் என்ன செய்திருக்கிறான், சாப்பிட வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, நீங்க நிரந்தரம் அந்த சுவனத்தில் அழகா சாப்பிட்டுருங்க, ஒன்று மாத்திரம் செய்யாதீங்க, இந்த மரத்தை நெருங்காதீர்கள். அப்ப குர்ஆன்ல நிறைய இடங்கள் இந்த விஷயம் வருது, இந்த மரத்தை நெருங்காதீர்கள். சரி, இப்ப இந்த மரத்தை நெருங்கினா, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத, இந்த மரத்தை நெருங்க வேண்டாம். அப்படி நெருங்கினால், அப்ப நெருங்கவே வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். இந்த மரத்திலிருந்து உண்ணாதீர்கள் சொல்லாம நெருங்கவே வேண்டாம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்காதீங்க. ஏன் அல்லாஹ் தஆலா விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லாம விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறான், என்ன காரணம், அவ்வளவு டேஞ்சர் ஆனது கிட்டையும் போயிடாது. அப்ப விபச்சாரத்துக்கு மனுஷனை கொண்டு போய் விடக்கூடிய, அவனை ஆசை ஊட்டக்கூடிய, அந்த எண்ணங்களை கொண்டு வரக்கூடிய விஷயங்கள்கிட்ட போயிடாது எங்க என்பதான் அர்த்தம். அப்ப எனவே இந்த இடத்துல அல்லாஹு தஆலா மரத்தை கிட்டையும் போயிடறாங்கிறான். அப்ப எனவே அவங்க கிட்ட போய் அவங்கள சாப்பிட வச்சிருக்கிறான். அப்ப அல்லாஹு தஆலா சொல்கிறான், அப்படி நீங்க நெருங்கி இந்த மரத்தை நெருங்கும் பட்சத்திலே நீங்கள் வாலிமீன், அநியாயக்காரர்களை மாறிவிடுவீர்கள். இப்ப என்ன நடந்தது, இந்த மரத்தில் என்ன ரகசியம் இருக்கிறது, இதால என்ன நடக்க போகிறது, இதை திண்டால், இந்த மரத்தை நெருங்கினால் என்ன பிரச்சனை உங்களுக்கு வரப்போகிறது பாருங்கள். அப்ப ஷைத்தான் அவர்களுக்கு வஸ்வாஸை உருவாக்கி தீய எண்ணத்தை போட்டு மரத்தை நெருங்க வச்சு அவங்க சாப்பிட்டாங்க. என்ன நடந்துச்சாம், அல்லாஹ் தஆலா சொல்வான், முதலாவது அவர்களுடைய மறைவிடங்கள் எல்லாம் வெளியாக ஆரம்பிச்சது. இப்ப அவங்களுக்கு வெக்கம் வந்துட்டு, ஆண் பெண், அப்ப இரண்டு பேரும் மறைவிடங்களை நேரடியாக பார்க்கிறார்கள். எனவே வெட்கித்து வெட்கம் வந்து என்ன செஞ்சாங்களா, சுவனத்தின் இலைகளை எடுத்து அவர்கள் தங்களுடைய மறைவிடங்களை மறைக்க ஆரம்பித்தார்கள். இப்ப இந்த வசனத்தில் நாம விளங்குற விஷயம் என்ன கேட்டால், முதல் ஃபித்னா, முதல் மனிதருக்கு ஷைத்தானுடைய சோதனை, அவன் ஏற்படுத்திய பிரச்சினை, அதன் மூலமாக என்ன நடந்திருக்கிறது, அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்வது போல, ஆடையை களைகிறான் என்கிறாங்க. அல்லாஹு தஆலா ஷைத்தான் அவங்க ஆடையை களைகிறான். எதற்காக? லியூரியகுமாசௌஆதிஹிம், அவர்கள் மற்றவர்களுடைய மறைவிடங்களை காட்டுவதற்காக. அல்லாஹ் தஆலா அப்படியே சொல்றாங்க குர்ஆன்ல, அவனுடைய நோக்கம் லியூரியகுமா, அவர் ரெண்டு பேருக்கும் காண்பிப்பதற்காக, சௌஆதிஹிமா, மற்றவர்களுடைய மறைவிடங்களை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னஹு யராக்கும் ஹுவ கபீலுஹு மின் ஹைது லா தரௌனஹும், நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் ஷைத்தானும் அவனுடைய கூட்டத்தினரும் உங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னா ஜஅல்ன அஷ்ஷயாதீன அவுலியா அல்லதீன லா யுமினூன், யார் சரியாக ஈமான் கொள்ளவில்லையோ, உண்மையான ஈமான் யாரிடமில்லையோ, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஷைத்தான்களைத்தான் கூட்டாளியாக, நெருங்கிய நண்பராக மாற்றிவிடுவான், ஆக்கிவிடுவான் என்ற வசனம் முடிகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப பாருங்க, இந்த வசனத்தில் முதல் முதலாக இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஷைத்தானின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஃபித்னா ஆடை சம்பந்தமான ஃபித்னா. இன்றைக்கு நாம் உலகத்தில் பார்த்தோம்னு சொன்னால் சுபஹானல்லாஹ், முழு சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய ஒரே ஒரு பித்ர, உரிய முறையில் மறைவிடங்களை மறைக்காத ஒரு நிலைதான் ஆகப்பெரிய பித்னாவாக இன்றைக்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நமக்கு அல் குர்ஆன்ல கவனம், கவனமாக இருங்க, முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஷைத்தானுடைய சதியில் ஏற்பட்ட பிரச்சனை இதுதான். அப்ப நமக்கு அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலே சொல்லி தந்துடும், அன்றைக்கு எங்க போய் நிக்கிறது ஆச்சரியமான விஷயம். இன்றைக்கு ஒரு நாட்டிலே, உக்ரைனா நாட்டிலே வீதியிலே ஆர்ப்பாட்டம். எப்படி ஆர்ப்பாட்டம்? வீட்டிலிருந்து ஆடையோடு வந்து ஆண்களும் பெண்களும் ஆடைகள்லாம் களைஞ்சு விட்டு நிர்வாண ஆர்ப்பாட்டம். அதே நாகரிகம். அப்ப ஆட்சேபனை செய்யறதுக்கு வீதிக்கு வந்து நிர்வாணமாக ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். இன்றைக்கு நிலம் அப்படித்தான் இருக்கிறது. இது யாருடைய செயல்? இதை அலங்கரித்து இது நல்ல செயல் என்று யார் காட்டுகிறான்? அல்லாஹ் தஆலா நமக்கு சொன்ன ஷைத்தான் காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா அல்குர்ஆன் சொல்கிறான், நிறைய விஷயங்களை நாம பார்ப்போம். ஆரம்பத்தில் நமக்கு சில நேரம் இது நல்ல விஷயம் இல்லைன்னு விளங்கும். நாள் போக 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 அதை நாமலும் அதை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நிறைய விஷயங்களை நீங்க பார்க்கலாம். வஸய்யன லஹும் ஷைத்தானு அமலஹும், அவர்கள் செயல்களை அது நல்லதாக, நல்ல விஷயம் தான் என்று ஷைத்தான் அவர்களுக்கு காட்டுகிறான். ஷைத்தான் சில செயல்களே மோசமானது, ஆனா அடியார்களுக்கு நல்லது போன்று அவன் காட்டி விடுகிறான். எனவே இது நல்லதுதானே, இது நாகரிகம் தானே, அதுல என்ன இருக்கிறது என்று மக்கள் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். யதார்த்தத்தில் அது நல்லதல்ல. எனவே மார்க்கம் தான் என்ன செய்யும், எது நல்லது எது கெட்டது, மார்க்கத்தில் வரையறை எதற்காக போடப்பட்டிருக்கிறது, ஏன் அல்லாஹ் தஆலா வாழ்க்கை திட்டத்தை நமக்கு அமைச்சு தந்திருக்கிறான். மனிதனுடைய சிந்தனையில் எல்லாத்தையும் விட்டால் ஷைத்தானுக்கு அடிமைப்பட்டு வழிகட்டு விடுவார்கள். இன்னொரு நாட்டிலே ஒரு வாலிபர் மின்கம்பத்துக்கு மேல வேறு நிற்கிறார், செய்தி வருகிறது. என்னையாம், மின்கம்பத்துக்கு வேறு ஆடைகளை உறிந்து விட்டு நிர்வாணமாக நிற்கிறார். அவர் சைனாவில் நடக்கிறது பார்க்கிறோம். அதே போன்ற இன்னொரு பேருந்திலே ஒரு செய்தியை பார்க்கிறோம். இன்னொரு பேருந்திலே திடீரென அது நினைக்கிற நான் கொரியாவிலே திடீரென என்ன செய்கிறார்கள், நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் பஸ்லே பிரயாணம் செய்கிறார்கள். இப்படியான அபூர்வமான செய்திகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஃபித்னா இது ஆரம்பத்தில் ஷைத்தான் செய்த ஃபித்னா. நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள், உங்களுக்கு அலங்காரமாக அல்லாஹ் காட்டுகிறான் என்பதை அல்லாஹ் நமக்கு அல் குர்ஆன்ல எப்போதே சொல்லி தந்து விட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் ஏனைய மார்க்கங்களைப் போல ஆத்மீகத்தை மட்டும் சொல்லிட்டு எப்படி வணங்குறது, கடவுள் அண்ட யாரு, எப்படி நோன்பு பிடிக்கிறது, எப்படி ஏனைய வணக்கங்கள் செய்யறது, இதோட மாத்திர மார்க்கம் நிக்காமல் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்திருக்கிறது கேட்டால், நம்மளை இதிலேயெல்லாம் வழிகாட்டி நம்மளை கொண்டு போய் எல்லா துறைகளையும் வழிகாட்டி இப்படித்தான் வாழணும் என்று வச்சிருக்கிறது. என்ன காரணம், உலக விஷயங்களை மனிதனுடைய சிந்தனையில விட்டுருவோம். உலக விஷயம் எப்படி நீ அரசியல் செய்யற, அது நீங்க அந்தந்த நிலைமைக்கு ஏற்ற பிரகாரம் உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற நிலைமைகளை கருத்தில் கொண்டு நீங்க அரசியல் செய்யுங்க. உடுப்பு விஷயம், அது உடுப்பு விஷயம் நீங்க வாழ்ற சமூகத்தில் எப்படி அப்படி செஞ்சு கொள்ளுங்க. திருமண விஷயம், திருமண விஷயம் நீங்கள் அதே மாதிரி உங்களோட ஊரில் எப்படி நடைமுறை அப்படி பார்த்துக் கொள்ளுங்க. அல்லது நீங்க வாழ்ற காலகட்டத்தில் எப்படி இருக்கிறது அப்படி செய்து கொள்ளுங்க. மார்க்கம் உலக விஷயங்களை விடல. இஸ்லாமிய மார்க்கம் என்ன செஞ்சு கேட்டால், எல்லா துறைகளையும் வழிகாட்டி அதனுடைய வழிகாட்டலை தந்துதான் நம்ம அனுப்பியிருக்கிறது. இது என்னத்தை காட்டுனு கேட்டால், மனித சிந்தனையால் உலக விஷயங்களில் கூட, அரசியலா இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், எல்லாத்திலும் படைத்த நாயன், நம்மளை படைச்சவன், இந்த உலகத்தை படைச்சவன், இந்த உலகத்தை செட் பண்ணி வச்சிருக்கிறவன், இதை எப்படி இது சீராக அமையணும், மனித வாழ்க்கை எப்படி குழப்பம் இல்லாம போகணும், இப்படி செஞ்சா தான் போகலாம் என்பதற்கு தான் அல்லாஹ் ஒரு வாழ்க்கை திட்டத்தை நமக்கு இஸ்லாத்தில் எல்லாத்திலையும் தந்திருக்கிறான். இப்ப நீங்க பாருங்க, ஹதீத் கிரந்தங்கள் எடுத்து பாருங்க. இப்ப நமக்கு தெரிஞ்ச கிரந்தங்கள் உதாரணத்துக்கு 6 கிரந்தங்கள் இருக்கிறது. அப்ப முதலாவது புகாரி, முஸ்லீம், அபூ தாவூத், திருமிதி, நசாஇ, இப்னு மாஜா, இப்படி வருது. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்தில் உதாரணத்துக்கு புகாரி எடுத்துக்கொண்டால் கிதாபுல் வஹி, வஹியினுடைய வஹி சம்பந்தமான, அப்ப அதுக்கு பிறகு ஈமான் சம்பந்தமான, இப்ப சஹி முஸ்லீம் எடுத்துக்கொண்டால் ஈமான் சம்பந்தமான பாடம் வரும். அப்ப ஈமானை தாண்டி அப்படியே போகக்குள்ள திடீரென வரும் கிதாபுல் இமாரா, எப்படி அரசியல் செய்வது, தலைவன் பிரஜைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமான தலைப்பு வரும். அது என்ன மார்க்கத்துக்குள்ள எப்படி அது பிரஜைகள் அரசியல் வாரது, அது வேற மதத்தில் இருந்தா சிந்திக்கலாம், இஸ்லாமிய மார்க்கம் அப்படி இல்ல. அப்ப ஹதீதுக்குள்ள ஒரு நாட்டு தலைவன் எப்படி இருக்கணும், பிரஜைகள் அவனுடன் எப்படி இருக்கணும் என்பது சம்பந்தமான வழிகாட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது. அப்படி போய் பார்க்கக்குள்ள அபூதாவுதுல கிதாபுல் லிபாஸ், ஆடைகள் பகுதி என்று தனி பெரிய பகுதி இருக்கிறது, ஆடைகள் சம்பந்தமான பகுதி. ஏன்னா உடுப்பு விஷயத்துல மார்க்கம் தலையிடுறது, ஆனா உடுப்பு சம்பந்தமா என்ன சொல்லியிருக்கிறது மார்க்கம். அப்ப அங்க இஸ்லாமிய மார்க்கத்துல மட்டும்தான் அந்த உடுப்பு விஷயத்துல கூட என்ன செய்யுது, வழிகாட்டல் இருக்கிறது. இப்படி என்ன பகுதியை நீங்க எடுத்து பாருங்க, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அதுல வழிகாட்டல் தந்திருக்கிறது. திருமணத்துக்கு போனா அங்கையும் தலையிடுது. எந்த அளவுக்கு கேட்டால் அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்துல நீங்க திருமணம் முடிக்கிறதுக்கு முதல் உங்களோட மனைவியை தெரிவு செய்யறதுல இருந்து நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யுது, வழிகாட்டுது. எங்கேயாவது உலகத்துல இப்படி ஒரு மார்க்கம் இருக்குமா? அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு தேவைங்கிறதுக்காக அப்படி பாதுகாத்திருக்கிறான். அவங்களுடைய சொல்கள் செயல்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து வச்சிருக்கிறான். இந்த சமுதாயத்துக்கு அவங்க வழிகாட்டல் எல்லாத்திலும் தேவைங்கிறதுக்காக பாருங்க. நபி அவங்க சொல்றாங்க, உங்களுடைய சந்ததியினரை யாருடைய கருவிலே உருவாக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்கிறாங்க. அப்ப எந்த பெண்ணுடைய கருவிலே உன்னுடைய சந்ததியை கொண்டு வைக்க போறாய், வளர வைக்க போறாய், அதையும் கரெக்டா பார்த்து தெரிவு செய். அப்ப சரியான சந்ததியை உருவாக்கணும். அப்ப நபி அவங்க சொல்றாங்க, நீ என்ன ஒரு பெண், உதாரணத்துக்கு நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம், இப்ப முதலாவதாக நீ தெரிவு செய்யற பெண், அதுக்கப்புறம் சொல்றாங்க ஒரு பெண் 3 காரணத்துக்காக திருமணம் முடிக்கப்படுவாள். அப்ப நீ திருமணம் முடிக்கிற பெண் எப்படி இருக்கணும்ங்கிறத இஸ்லாமிய மார்க்கம் தலையிட்டு, நீ எப்படி முடிச்சால் வெற்றி பெறுவாய், அவள் அழகுக்காக, அவளுடைய குடும்ப பரம்பரைக்காக, அதே போன்று அவளுடைய பேர் புகழுக்காக, பணத்துக்காக எல்லாம் ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுவாள். ஆனால் இவைகள் எல்லாம் என்ன, காலப்போக்கிலே அழகு போய்விடும், பணம் போய்விடும். ஆனால் நீ மார்க்கமுள்ள பெண்ணை பார்த்துக்கொள், அப்பதான் நீ வாழ்க்கை பூராக வெற்றி பெறுவாய் என்கிறாங்க நபியோ. அப்ப இப்படி வழிகாட்டல். சரி, இப்ப திருமணத்துக்கு கிட்ட நெருங்கிட்டோம். இப்ப நீங்க எல்லாரையும் போல ரெண்டு பேரும் சேர்ந்து ஆனா ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சு கொள்வோம் என்று சொல்லிட்டு ஓட முடியாது. ரெண்டு பேரும் ஒத்த திருமணம் தானே, வாழ்க்கை ரெண்டு பேர்லான இருக்கிறது, மூன்றாம் தரப்புக்கு ஏன் தலையிடணும்? இஸ்லாமிய மார்க்கம் இல்ல, தலையிட்டு தான் ஆகணும். எங்குது என்ன சொல்றாங்க, நிக்காக நடப்பதாக இருந்தால் இல்லா பிவலி, பெண் தரப்பில் இருந்து பெண்ணுடைய பொறுப்புக்குரிய வாப்பாவோ அல்லது சாச்சாவோ பெரியப்பாவோ யாரோ ஒரு ஆள் வரணும், அவங்க முன்னிலையில திருமணம் நடக்கணும், ரெண்டு பேரும் சாட்சியா இருக்கணும், இல்லாட்டி திருமணம் நடக்காதுங்கிறாங்க நபியோ. அப்ப இப்படி திருமணத்துக்கு அப்படியோ போகும், வியாபாரம் பிசினஸ் எடுத்துக்கணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப கிதாபு என்ன பாரத்தை எடுத்துக்கணும் எடுத்து பாருங்க, ஹதீஸ் கிரந்தங்களை கிதாபுல் புயு என்று வரும். வியாபாரம் பிசினஸ் சம்பந்தமான பெரும்பகுதி, அது இஸ்லாத்துல ரொம்ப முக்கியமானது. எங்க என்னத்துக்கு இஸ்லாமிய மார்க்கம், என்னத்துக்கு இதுல எல்லாம் தலையிடுறது இல்லை மார்க், உங்களோட சிந்தனையில விட்டால் உலகமே கெட்டுவிடும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் நினைப்பது போல நடக்கலாம் என்று விட்டுவிருந்தால், சத்தியம் ஹக் என்பது அவர்கள் விருப்பத்துக்கு பின்னால போகணும் என்றிருந்தால், லெவசதத்தி சமாவாச்சு அருது வானம் பூமி அதில் உள்ளவர்கள் எல்லாமே எல்லாம் அல்லோட அல்லோலப்பட்டு குழப்பத்துக்கு ஆயிரும். எனவே நாம காட்டிருக்கிற வழியில போனாத்தான் எல்லாம் சீராக இருக்கும். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அறிஞர் ஒரு புத்தகத்திலே சொல்கிறார், அவர் மிசரில் இருந்து பிரயாணத்தை கடலோரமாக ஆரம்பிச்சு போறாரு. அப்ப ஆப்பிரிக்காட கடைசி எல்லைக்கு போறாரு, அங்க நாகரிகம் இல்ல மக்களுக்கு நாகரிகம் இல்ல. ஏனென்றா அங்க மக்கள் எல்லாம் சர்வசாதாரணம், அவங்களுக்கு நாகரிகம் போய் சேரல, எதுலேயுமே நாகரிகமா நடந்து கொள்ள மாட்டாங்க. பாக்குறாங்க மக்கள் எல்லாம், அந்த மனுஷன் பாக்குறாரு, எல்லாரும் நிர்வாணமாக தான் இருக்கிறாங்க. அந்த நாட்டில் காட்டுவாசிகள் மிருகங்கள் போட்டு வாழ்றாங்க. ஏன் அப்படி வாழ்றாங்க? அவங்களுக்கு நாகரிகம் போய் சேரல, எப்படி வாழணும்ங்கிற தெரியல. அப்ப அது நாகரிகம் இல்ல, அப்படியே வாராரு. நாகரிகம் அடைஞ்ச பிரதேசங்களுக்கு வாராரு, அங்கும் ரொம்ப நாகரிகத்துல ரொம்ப ஹை லெவல்ல உச்சநிலைக்கு போன நாடுக்கு வாராரு. அங்கு பார்த்தால் அங்கும் ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக நிற்கிறார்கள். இப்ப அவருக்கு தடுமாற்றம். அப்ப அங்க நாகரிகம் இல்ல, எனவே அவங்க நிர்வாணமாக நிற்கிறாங்க. இங்க நாகரிகம் உச்சநிலைக்கு போயிட்டு இவங்க நிர்வாணமாக நிற்கிறாங்க. அப்ப மனிதனுக்கு சரியான நாகரிகத்தை எது படிச்சு கொடுக்கும்? இப்படித்தான் உடுப்பு விஷயத்தில் இருக்கணும் என்ன சொல்லிக் கொடுப்பது? நாகரிகம் மனுஷனை திருத்தல. அப்ப சொல்றார் மார்க்கம் மட்டும்தான் திருத்தும். அப்ப அல்லாஹு தஆலா ஏன் இதெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான்? மனித சிந்தனையால கொண்டு வர முடியாது. எனவேதான் நமக்கு அல்குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்வது இதெல்லாம் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், வசனங்களில் உள்ள விஷயங்கள். நீங்க சும்மா லிபாஸ் உடுப்பை பத்தி அல்லாஹ் சொல்றான் என்ன நினைச்சுக்கலாங்க? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், ஆயத்துல உள்ளது. ஏன் நீங்க படிப்பிட பெறணும்ங்கிறதுக்கா? இப்ப பாருங்க படிப்பிட பெறுங்க, ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லியிருக்கிறான் என்று. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் நாம் பார்க்கிறோம் இன்று இந்த விஷயத்திலேதான் மக்கள் நிறைய வழிகட்டு இருக்கிறார்கள். பாருங்கள், நபி அவங்க சஹி முஸ்லீம்ல வார செய்தியில சொல்றாங்க இன்றைக்கு, அதாவது ஆண்கள் அணியும் ஆடையை எப்படி ஒரு ஆண் அணிவானோ, ஒரு பெண் அணிய வேண்டிய ஆடையை ஆணுக்கு திருப்பப்பட்டிருக்கிறது. ஆண் எப்படியெல்லாம் இருக்கலாமோ அதே நிலை பெண்ணுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப தலைகீழாகத்தான் விஷயம் இருக்கிறது. இப்ப ஆண் என்ன செய்கிறான்? ஷர்ட் போட்டு அதுக்கு மேல அழகான ஒரு கோட் போட்டு அதுலயும் கழுத்து தெரியாம இப்படி வச்சு கட்டி, ஒரு இதொன்று கட்டி, எந்த அளவுக்குன்னா பூமியை துரைக்கிற அளவுக்கு, தேய்க்கிற அளவுக்கு, படுற அளவுக்கு அழகான ஒரு ட்ரௌசர் போட்டு அழகா வார முழுமையாக மறைச்சிருக்கிறது. இது உண்மையிலே இந்த உடுப்பு யாருக்கு வரணும் என்று கேட்டால், இந்த உடுப்பு பெண்ணுக்கு தான் வரணும். பெண் தான் இந்த நெஞ்சு பகுதியை காட்டக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு அல்ஹஜாப் அத்தியாயத்திலே தான் என்ன சொல்றான், யுஹன் நபி, நபியே நீங்கள் சொல், குல்லி அஸ்வாஜிக, உங்களோட மனைவிமா இருக்கும் உபனாதிக்க வனிசாயில் முஃமினீன் யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபின், அவர்களுடைய உடுப்பை அவர்கள் அவர்களின் உடம்பின் மீது அவ்வாறு தொங்க விடட்டும். அப்பதான் அவங்க யார் என்று தெரியாம அவர்களை இனங்கண்டு அவர்களை தொந்தரவு செய்யாம பாதுகாக்கப்படுவாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப முழுமையாக ஒரு பெண்ணை மறைக்கிற வல் யத்ரிபின பிஹுமரிஹின் அலாஜிபின், அவர்கள் தலையை மறைத்திருக்கின்ற அந்த பகுதியை, அப்ப பெண் தலையை மறைச்சிருக்கணும், அந்த பகுதியை அப்படியே எடுத்து நெஞ்சிலே அவர்கள் போட்டுக் கொள்ளட்டும். ஏன் இந்த நெஞ்சு பகுதி மறைய ஓடும் ஒரு பெண்ணுக்கு? அந்நியானுக்கு முன்னால திறந்திருக்க கூடாது. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இதை கரெக்டா இப்படி பூட்டி மறைச்சி இப்ப யார் வச்சிருக்கிறா? ஆண்கள் தான் செய்யறாங்க. அப்ப யாரு செய்யணும்? அது பெண்களுடைய உடுப்பு. அப்ப தலைகளாக மாறி இருக்கிறது. அப்ப நாம என்ன செய்கிறோம் என்று கேட்டால், இன்று உலகத்தில் எப்படி இருக்கிறது கேட்டால், இஸ்லாம் அதாவது மார்க்கம் சொல்ற விதத்தை அப்படியே விட்டுட்டு உடுப்பு விஷயத்துல நாகரிகம் என்ற ஒரு மாய வலையில சிக்கொண்டு மக்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹி முஸ்லிமிலே வார ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள், ஸின்ஃபானி மினன்னாஸ், ரெண்டு சாரார், ரெண்டு பிரிவினர் இருக்கிறார்கள், நான் இன்னும் அவங்களை காணல, என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படிப்பட்டவர்களை காணவில்லை. ஒரு சாரார் அவர்கள் ஆட்சியாளர்களாக இருப்பார்கள், அதிகார வர்க்கத்தினர் இருப்பார்கள், ஆளும் வர்க்கத்தினர்களாக இருப்பார்கள். அவர்கள் கொடுங்கோல் ஆட்சி செய்வார்கள், சமுதாயத்தை வாட்டி வதைப்பார்கள். அவர் நபியவங்க அந்த கால ஒரு முறையை சொல்றாங்க, அவர்கள் கைகளிலே சாட்டைகள் இருக்கும், அது ஒரு மாட்டு வாள்கள் போன்றிருக்கும், அதன் மூலம் அதன் மூலமாக மக்களை அநியாயம் செய்து அடித்துக் கொண்டிருப்பார்கள். இப்படியான ஆட்சியாளர்கள் நான் என்னுடைய வாழ்க்கையில் காணவில்லை என்கிறாங்க. அப்ப பின்னுக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் அப்படியான ஆக்கள்லாம் உமையாக்கள் அப்பாசி ஆட்சி காலங்களிலே வந்திருக்கிறார்கள். அது ஒரு விஷயம். இரண்டாவது சொன்னாங்க, இரண்டாவது சாரார் நிசாவுன், பெண்கள், பெண்களில் ஒரு சாரார், இவர்களை நான் என்னுடைய சமுதாயத்திலே காணவில்லை. அவங்க எப்படி ஆளாக்கலாம்? காசியாதுன், அவர்கள் உடுப்பு அணிந்திருப்பார்கள், ஆடை அணிந்திருப்பார்கள். ஆரியாதுன், ஆனால் அவர்கள் அணியாதவர்களை போன்று, உடுப்பு போட்டிருப்பாங்க ஆனால் அணிந்தும் அணியாதவர்களாக, உடுப்பு எடுத்திருக்கிறாங்க கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அவங்க உண்மையாக உடுப்பு கொடுக்கல. மா இலாதுன் முமி இலாதுன், அவர்களுடைய பேச்சிலே அவர்களுடைய நடத்தையில் ஒரு வகையான அசைவு உள்ளவர், அசைவு போடுவார்கள் மக்களை கவரும் வண்ணம். இது ரெண்டாவது அவங்களுடைய அவங்க தன்மையை சொல்றாங்க. நபி அவங்க உடுப்பு போட்டிருப்பாங்க ஆனா உண்மையில உடுப்பு போட்டிருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன, அவங்க மறைக்க வேண்டியதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்காது ஆனா உடுப்பு இருக்கும். அப்ப அவ்வளவு மெல்லியதாக இருக்கும், இறுக்கமானதாக இருக்கும் என்பது அதனுடைய அர்த்தம். அப்ப மார்க்கத்திலே ஒரு பெண் உடுப்பு, அதாவது அவடுப்பு, அதாவது உடம்ப அதனுடைய அளவை காட்டுற வண்ணம் இறுக்கமாக உடுப்பு இருக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், அது மறைவிடங்களை வெளி கொடரக்கூடிய வெளியிலே காட்டக்கூடிய அமைப்பில் மெல்லியதாக இருக்கக்கூடாது. அப்ப ரெண்டு பெண்ணுடைய உடுப்புல ரெண்டு முக்கியமான நிபந்தனைகள். அதை நபி அவங்க இடத்துல சொல்றாங்க, பெண்கள் பின்னுக்கு வருவாங்க அவங்க உடுப்பு உடுப்பாங்க வைக்கப்பட மாட்டாங்க, அணியாதவர்களாக இருப்பார்கள். இரண்டாவது விஷயம், அவர்கள் பேச்சில நடத்தையில ஒரு அசை போடுறாக்கள் இருப்பாங்க, பேச்சில மற்றாக்களை கவர்றவாரு பேசுவாங்க. அல்லாஹ் அல் குர்ஆன்லே நபியோ உங்களோட மனைவிமாருக்கு சொல்றான், ஃபலா தஃபான பில் கவுல், அல் அஹ்ஸாப் அத்தியாயத்திலே ஃபலா தஃபான பில் கவுல், பேசும்போது நீங்க என்ன செய்யாதுங்க, கவர்ச்சியாக பேசாதீங்க. நீங்க உங்களோட கணவரோட பேசுவது போன்று கவர்ச்சியாக பேசாதீங்க, சத்தமிட்டு குரலை அழகுபடுத்தி பேசாதீங்க. யாருடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ, யாருடைய ஈமானிலே பிரச்சனை இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்திலே தப்பான எண்ணங்கள் கூட இருக்கிறதோ, அவன் உங்களில் ஆசை வைத்து விடுவான், அதான் நடக்கும். அப்ப அந்நிய வானுக்கு முன்னால குரலை தாழ்த்தி பேசுங்க, கவர்ச்சி இல்லாம பேசுங்க என்பது குர்ஆனுடைய வழிகாட்டல். நபி ரசூலுல்லாஹி மனைவிமா இருக்கு. இப்ப பாருங்க, அப்ப நபி அவங்க இந்த செய்தியை சொல்றாங்க, இப்படி பெண்கள் இருப்பார்கள், அவங்களோட தலை காஸ்னிமத்தில் புக்தில் மாயில, ஒட்டகத்தினுடைய திமிழ் சதை எப்படி உயர்ந்திருக்குமோ அதே போன்று அவங்க தலை முடிய என்ன செஞ்சிருப்பாங்களாம், நல்லா உயர்த்தி இப்படி கட்டியிருப்பாங்களாம். அப்ப சில சில முடி வார்ற மாடல்களை ரசூலுல்லாஹி இப்ப சொல்றாங்க. அப்ப ஆண்களுக்கு முன்னால இப்படித்தான் கட்டியிருப்பாங்க, உயர்த்தி கட்டிருப்பாங்க. அது எப்படி இருக்குமாம், ஒட்டகத்தினுடைய திமிழ் சதை போன்று உயர்ந்திருக்கும், இப்படி வெளியில நடமாடுவாங்க. நான் காணல, நபி அவங்க சொல்றாங்க, நான் காணல சமுதாயத்தில் பின்னுக்கு வருவார்கள். இப்ப இந்த அளவுக்கு கேட்டால் இந்த ஹதீத, ஒட்டகத்துடைய திமிழ் சதை எப்படி இருக்கிறது, இப்ப வந்திருக்கின்ற முடி முடி வாருகின்ற அழகுபடுத்துகின்ற முறைகள்ல எப்படி இருக்கிறது என்பதை அறிஞர்கள் ஆய்வு செய்து சில முறைகளை போட்டு ஒட்டகத்துல திமிழ் சதையை போட்டிருக்கிறாங்க. பாருங்க, நபி அவங்க சொன்னது கரெக்டா இருக்கிறது, இதைத்தான் நபி அவங்க சொல்லிருக்கிறாங்க. அப்பவே நபி அவங்க சொல்றாங்க, இப்படி அந்நிய ஆண்களுக்கு முன்னால வெளியில நடமாடுகின்ற பெண்களுக்கு எப்படியான எச்சரிக்கை தெரியுமா, லா யத்ஹுல்னல் ஜன்னத, இவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது. அது மாத்திரமல்ல, வலா யஜிதுன ரீஹா, அதன் வாடையை கூட நுகர முடியாது. இப்ப சொர்க்கத்துக்கு போகாமல் இருக்கிற வேற விஷயம், அதோட வாடையாவது கிட்டுமா, இல்ல இந்த தன்மை உள்ளவர்களுக்கு அது கூட கிட்டாது, அவ்வளவு மோசமான செயல் தான் இது. எனவேதான் இன்று இந்த ஃபித்னாவில தான் எல்லாரும் மூழ்கியிருக்கிறார்கள். இப்ப நம்ம நம்மகிட்ட எப்படி போயிட்டு, உடுப்பு விஷயத்துல நாம மார்க்கம் சொன்னா செய்ய மாட்டோம், மார்க்க வரையறைகளை பெற மாட்டோம். இந்த மார்க்க வரையறைகள் நாகரிகமாக மாறி வந்தா என்ன செய்வோம், என்ன செய்வோம், உடனே அமல்படுத்துவோம். அதான் நம்முடைய நிலவரம். உதாரணத்துக்கு நபி அவங்க சொல்றாங்க, இஸ்ரத்துல் முஃமின், ஒரு விசுவாசி ஒரு மூமினுடைய ஆடை எப்படி இருக்கு தெரியுமா, ஒரு மூமினுடைய ஆடை என்ன செய்யாதுன்னா பூமியை தேய்ச்சிட்டு போவாது. அப்ப நபி அப்ப உமர் ரலியானவங்க அவங்க மரணப்படுக்கையில் இருக்கும்போது ஒரு ஒரு வாலிபர் வந்து போறார், அவர் உடுப்பு பூமியை அரைச்சிட்டு போகுது. சொன்னாங்க, உங்களோட உடுப்பை கொஞ்சம் உசத்துங்க. ஏன் தெரியுமா, அது உடுப்பு உசந்து இருக்கிறது தக்குவாவுக்கு அடையாளம், உங்களோட உடுப்புக்கு அது சுத்தம் என்கிறாங்க. அப்ப உடுப்பு உசைத்திருந்தா கரண்டை காலுக்கு மேல இருந்தால் நீங்க அல்லாவையும் தக்குவா செய்யறீங்க, அடுத்து உங்களோட உடுப்பையும் அசுத்தத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்றீங்க. ரெண்டு பிரயோஜனம் உங்களுக்கு இருக்கிறது. நபி அவங்க சொல்றாங்க, ஒரு மூமினுடைய ஆடை எப்படி தெரியுமா இருக்கும், அவனுடைய முட்டுக்காலுக்கும் கரண்டை காலுக்கு இடையில தான் அவனுடைய ஆடை இருக்கும். அப்ப ஆக கடைசி அல்ல அவனோட கரண்டை காலோட இருக்குமாம். அப்ப இது யாரு சொல்றது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாருக்குடைய அடையாளமா சொல்றாங்க, ஒரு மூமினுடைய உடுப்புக்கு இதுதான் அடையாளம் என்கிறாங்க. இப்ப இத மார்க்கமாக சொன்னா ஒரு ஆணுக்கு இப்படித்தான் உடுப்பு இருக்கணும். இப்ப ஒரு ஆள் மார்க்கம் சொல்லுது என்று சொல்லி இப்ப கரண்டை கால் வரைக்கும் போடலாம். இப்ப கரண்டை கால் அந்த முள் இருக்கிறது, அதுக்கு மேல கடைசி இல்லை, அதுக்கு மேல இருக்கிறது. அப்ப அப்படின்னு பேர் போடுறாங்க. இப்ப அதை விட கொஞ்சம் உசத்தி, ஏண்டா கரண்டை காலுக்கு மேல இருக்கத்தான வேணும் உடுப்பு, முட்டுக்காலும் கரண்டை காலுக்கு இடையில இருக்கணும். எனவே ஒரு நடுவுக்கு உடுப்பு ஒரு ட்ரௌசர் ஒரு ஆள் போட்டுக்கொண்டு இது மார்க்கம் சொல்லுது என்று வந்தா என்ன நடக்கும்? எல்லாரும் நையாண்டி பண்ணுவாங்க. இது என்ன அலங்கூலமா இருக்கிறது, நீங்க இப்படி போட்டிருக்கிறீங்களே, இப்படி அணிஞ்சிருக்கீங்களே, இது நாகரிகம் இல்லை. அதே நேரத்தில் அது நாகரிகமா வந்துட்டேன்னு சொன்னா இப்ப நாம போடுறோமா இல்லையா, முட்டுக்கால் வரைக்கும் உடுப்பு போடுறோமா இல்லையா, அல்ல அதை விட கொஞ்சம் கீழே நடு கால் வரைக்கும் போடுறோமா இல்லையா, ஏன் போடுறோம்? நபிஜவங்க சொல்லிட்டாங்க, ஒரு விசுவாசியுடைய ஆடை முட்டுக்காலு கரண்டை காலுக்கு இடையில இருக்கும், அது ஒரு விசுவாசிக்குடைய அடையாளம் என்று நபி அவங்க சொல்லிட்டாங்க. எனவே நான் போட்டிருக்கேன் போடுறோமா இல்ல, அப்படி சொல்லியிருந்தா போட்டிருக்கவே மாட்டோம். அப்ப நாம ஏன் போடுறோம்? அது நாகரிகமா வந்ததுனாடி அழகா இருக்கு. இப்ப இங்கேயும் சில சோதர்கள் அப்படி அவங்க போட்டு வராங்க. ஏன் போட்டு வராங்க? அது நாகரிகம்ன்றதாடி போட்டு வராங்க. அது மார்க்கம் இப்படித்தான் சொன்னேன் யாரும் செய்ய மாட்டாங்க. அப்ப நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். அதே போல பாருங்க, சில உடுப்புகளை பாக்கிறோம். ஆரம்பத்தில் அந்த உதாரணமா டெனிம் ட்ரௌசர்கள் எடுத்துக்கொண்டால், ஆரம்பத்தில் அழகா நீட்டா ஐம் குலையாம போடுறதுதான் நாகரிகம். அப்படிதான் எல்லாரும் போட்டு கொண்டிருந்தாங்க. அந்த டைம்ல ஒரு ஆள் கசங்கி, இப்ப அந்த மடிப்புக்குள்ளால கசங்கி ஐம் குளஞ்சி போட்டு வந்தா என்ன நாகரிகம் இல்லாம இருக்கிறீங்க, கொஞ்சம் ஐம் பண்ண தெரியாத உங்களுக்கு, எத்தனை நாள் தான் போட்டுக்கிறீங்க என்று கேப்போம். பிறகு என்ன நடந்துச்சு? அத இயற்கையாகவே அடிப்படையில் அதை கசக்கி அது காட்சி அறைக்குள்ள வந்தவுடனே அது எல்லாரும் போடலாம். இப்ப அது நாகரிகம். எப்படி நாகரிகமா மாறுச்சு? யாரு மாத்தினது நாகரிகமா? இப்ப நேற்று உனக்கு அநாகரிகமா இருந்தது, இப்ப எப்படி நாகரிகமா மாறுச்சு? அப்ப அது காட்சி அறைக்குள்ள வந்து இருந்துட்டால் அது நாகரிகமா மாறிடுமா? அப்ப நம்முடைய சிந்தனைகளை யார் விளையாடுகிறார்கள்? நாம் சிந்திக்காமல் இருக்கிறோம். அதே போல அப்ப மார்க்கம் சொல்றத செஞ்சுட்டு போக வேண்டியதானே, ஏன் நாகரிகத்துக்கு பின்னால நாம இந்த அளவுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அது மாத்திரமல்ல, இன்னும் சில உடுப்புகளை பாக்கிறோம். இப்ப ஆரம்ப காலத்தில் ஆரம்பம் இல்லை, இப்பயும் அதே விதிதான். இப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ட்ரௌசரை போட்டா என்ன நடக்கும்? ஒரு சில இந்த பழசென்று பழசாக ஒரு சில பாதிப்புகள் அந்த உடுப்புல வரும். அப்ப என்ன நடக்கும்? சில நேரம் முட்டுக்கால இஞ்சி போகும், நூல் இழுபட்டு இருக்கும். அப்ப அத என்ன செய்யற? அப்படி வந்த உடனே இதுக்கு மேல இதை போடக்கூடாது என்று நாம வீட்டுல பழைய பொட்டியில போட்டுருவோம். இதுதான் வளமை, இப்படித்தான் இருந்து வருகிறது. அப்ப அதை போட்டா என்னப்ப இது, இந்த அளவுக்கு இதை போடணுமா? உனவட்ட புதுசா வந்து வேண்டி போறதுக்கு உனவட்ட வசதி இல்லையா? உனக்கு இது அநாகரிகமாக தெரியலையா? அதே நேரத்தில் இப்ப பார்த்தால் காட்சி அறைக்குள்ள 10 வருஷத்துக்கு முதல் அதை போட்டு கழிச்ச மாதிரி முட்டுக்கால இஞ்சி நூல் இழுபட்டு காட்சி அறைக்குள்ள வந்தாச்சு. நாம் எல்லாரும் வேண்டி அணிஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்ப இது நாகரிகம். அப்ப நாகரிகம் என்ன? அப்ப நம்மளோட சிந்தனை எப்படி விளையாடப்படுது? நாம சுயமாக யோசிக்கிறோமா? நாம சுயமா யோசிக்கிறோமா? இல்ல, நம்மளோட சிந்தனை விளையாடப்படுது. இந்த உடுப்பு விஷயத்துல உடுப்பை எப்படி தஸ்மீம் பண்றது, டிசைன் பண்றது, அது தனி கலை அது. அப்ப அவன் கம்ப்யூட்டரை வச்சுக்கொண்டு எப்படி எல்லாம் இது இருக்குன்னா எப்படி இருக்கும், இதை நிமித்தினா எப்படி இருக்கும், இதை கீழே கொஞ்சம் அவன் எல்லாத்தையும் டிசைன் பண்ணி அவன் அனுப்பிடுறான். நாகரிகம் வந்த உடனே முஸ்லீம் சமுதாயமும் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்றது. இப்படித்தான் நாம உடுப்புக்கு பின்னால ஓடிக்கொண்டிருக்கிறோம். இது ஆம்பளை ஆண்கள் விஷயத்துல சொல்றோம், அப்ப பெண்கள் விஷயத்துல எப்படி இருக்கும்? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப நம்ம மார்க் நம்முடைய சிந்தனை விளையாடுபடுது, நம்முடைய சிந்தனையை கொண்டே அடகு வச்சிட்டோம். எனவேதான் நபி அவங்க சொன்னாங்க, நான் கொஞ்சம் நீட்டிட்டு போறேன்னு சொன்னா மன்னிச்சு கொடுங்க, இந்த செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சு கொள்றேன். உங்களுக்கு முதல் வந்த சமுதாயத்தை நீங்கள் பின்பற்றுவீர்கள். நீங்க தனித்துவமான சமுதாயம், நீங்க உலகத்துக்கு மார்க்கம் என்று இப்ப சிலாக்கள் சொல்றாங்க. இந்த இஸ்லாத்தை நீங்க இந்த இஸ்லாம் என்று மார்க்கம் என்று அறிமுகப்படுத்தாம அது ஒரு கல்ச்சரா ஒரு நாகரீகமா அறிமுகப்படுத்தினா நிறைய பேர் எடுத்துக்கொள்வாங்க. விளங்குதான் உங்களுக்கு? ஏற்கனவே நாம சொன்ன விஷயத்துக்கு சிலாக்கள் சரி நன் முஸ்லீம்ஸ் சொல்றாங்க உண்மையிலே இஸ்லாம் நல்ல மார்க்கம், ஆனா அந்த மார்க்கம் என்ற பேர்ல நீங்க அதை கொண்டு வரதுனால்தான் பிரச்சனை. ஒரு கல்ச்சர் நீங்க ஒரு நாகரீகம் அதை அமுல்படுத்தினா சொன்னீங்க நிறைய பேர் எடுக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கிறது. அப்ப அப்படியான வழிகாட்டல், தனித்துவமான வழிகாட்டல் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது. அப்ப நாம எப்படி போயிட்டோம்னு கேட்டால் இஸ்லாம் அது எல்லாம் பின்னடையும் உலகத்தை தள்ளி வைக்கிற மார்க்கம் அல்லது ஏனாம் இஸ்லாமிய விலங்கல் சரியா விலங்கல் அது இஸ்லாமிய மார்க்கம் இந்த காலத்துக்கு சரி வராது. அப்படியான சிந்தனை போக்கு அடிப்படையில மண்டையில பதிஞ்சிருக்கிறது. அந்த போக்கில நாம சிந்திச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நீங்கள் பின்பற்ற ஆரம்பிப்பீங்க ஒரு சமுதாயத்தை எந்த அளவுக்கு சொன்னால் நீங்க கேட்டிருக்கலாம் இந்த செய்தி ஷிபரன் பிஷிபர் சான் சானாக ஒதிரா அன் பிதிரா முளம் மூலமாக அப்ப அணு அணுவா பின்பற்றுங்க அளந்து அளந்து பின்பற்றுவீங்க. இப்படி ஒரு சமுதாயம் இருக்கிறார்கள் நீங்க பின்பற்றுவீங்க அவங்களை எந்த அளவுக்கு என்றால் ஹத்தா லௌ ரஐதும் நீங்கள் அவர்களை பார்த்தால் அந்த சமுதாயம் ஒரு உடும்பு பொந்துக்குள் போய் புகுந்து கொண்டாலும் நீங்க என்ன செய்வீங்க அவன் உடம்பு பொந்துக்குள்ள போறானே நம்மளும் போய் அதுக்குள்ள பூரலாமா போகலாமா உடம்பு பொந்தாச்சு கொஞ்சம் யோசிச்சு போ அப்படியா நீங்க சிந்திச்சுக்க மாட்டீங்க. உடம்பு பொந்தான பரவாயில்ல அவன் போயிட்டானா நம்மளும் போறதா. அப்ப இந்த அளவுக்கு நீங்க ஒரு சமுதாயத்தை பின்பற்றுவீர்கள் சுபஹானல்லாஹ். இந்த அளவுக்கு வழிகாட்டல் நமக்கு இருக்கிறது. நாம இஸ்லாமிய மார்க்கம் பலவீனப்படுத்தப்பட்ட வெளிரங்கத்தில் பலவீனப்படுத்தப்பட்ட ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக இந்த செய்திகளுடைய யதார்த்தம் உண்மை நிலை நமக்கு புலப்படுவதில்லை. இதை சிந்திப்பவர்கள் ரொம்ப குறை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நபியவங்க சொல்றாங்க நீங்க அந்த அளவுக்கு போய் மாட்டிக்கொள்வீங்க பின்பற்றுவீங்க. இப்ப சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரே இந்த அளவுக்கு நாங்க பின்பற்றுறதா அப்படி ஒரு சமுதாயம் யாரு தான் இருக்கிறார்கள் அல் யஹூது வன் நஸாரா யூத கிறிஸ்தவர்கள் தானே அவங்க கலாச்சாரம் தானே அவங்க போக்குத்தானா நாங்க இந்த அளவுக்கு பின்பற்றுறது யார் அவங்க. அப்ப ரபி அவங்க சொல்றாங்க பின்பற்றுவீங்க. அப்ப அவங்க என்ன செய்தாலும் நீங்க அவங்களுக்கு பின்னால போவீங்க. இது நல்லதா கெட்டதா மார்க்கத்தில் அனுமதி உண்டா இல்லையா இந்த கலாச்சாரம் நமக்கு சரி வருமா இல்லையா இந்த உடுப்பு நமக்கு சரி வருமா இல்லையா அதை பத்தியா நீங்க சிந்திக்க மாட்டீங்க. நீங்க பார்ப்பது உண்டே உண்டு. எங்க இருந்து வருகுது? மேற்குல இருந்து வருகுதா? மேற்குலகத்தில இருந்து வருகுதா? ஐரோப்பாவில இருந்து வருகிறதா? அப்ப அந்த சமுதாயம் வாழ்க்கையோட மார்க்கம் சம்பந்தப்படக்கூடாது. மார்க்கம் சேஜுக்குள்ளதான் இருக்கணும். அரசியல் சம்பந்தப்படக்கூடாது, திருமணம் சம்பந்தப்படக்கூடாது, வியாபாரம் சம்பந்தப்படக்கூடாது. மார்க்கம் அது நாலு சுவருக்குள்ள பள்ளிக்குள்ள இருக்கணும். வேறு வழி வாழ்க்கையை சம்பந்தப்படக்கூடாது. அப்பதான் நாம முன்னேறலாம். அவங்க முன்னேற்றத்தை இன்னைக்கு சர்வதேசத்தில் அமல்படுத்திருக்கிறார்கள், நமக்கு காட்டியிருக்கிறார்கள் அவங்க நாகரிகத்தை. இப்ப நம்மள மார்க்க சொல்லுது எல்லாத்திலையும் மார்க்க வழிகாட்டல் அவசியம். இப்ப நாம அந்த அளவுக்கு தான் நபியவங்க யார சொன்னாங்களோ அதுக்கு பின்னால ஓடிட்டு இருக்கிறோம். உடுப்பு விஷயத்திலையும் அப்படியே கொண்டு போய் நம்ம சிந்தனை அடகு வச்சுட்டு நாம் ஓடிக்கிறோம். மார்க்கம் என்ன வரையறை போட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இப்படியான அல் குர்ஆன் வசனங்களை சற்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற போது நிறைய பாடங்களும் படிப்பீர்கள் நமக்கு இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் இவ்வாறான விஷயங்களை நமது வாழ்க்கையிலே கவனத்தில் கொண்டு வாழ்வதற்கு எனக்கு உங்களுக்கும் தோஃபீக் செய்தல்வானாக. وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى اله وصحبه اجمعين. الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك.